புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் தீ விபத்துக்களை தடுப்பது எப்படி புத்தக மதிப்புரையின் பகுதி 37 நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது தீ விபத்துக்களை தடுப்பது எப்படி என்ற நூலின் மதிப்புரை. இதன் ஆசிரியர் டாக்டர் கலவை முபாரக் அலி. இந்நூலினை நியூ செஞ்சுரி புத்தகாலயம் 2011 வெளியிட்டுள்ளது. 36 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை ₹25. தீ விபத்துக்களை பற்றி அறியும் முன் தீயின் வகைகளையும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளையும் அறிந்து கொள்வது அவசியம். தீயை 3 வகையாக பிரிக்கலாம். எரிந்து கரியாகும் தீ, எண்ணெய் சம்பந்தப்பட்ட தீ, மின்சாரத்தால் ஏற்படும் தீ. சூரியன் என்பது ஒரு நெருப்புக் கோளம். ஒளி சக்தியே உலகை இயக்குகிறது. பற்றி பரவும் தன்மை கொண்டது தீ. தீயினால் பல விபத்துகள் நேர்கின்றன. பெரும்பாலும் எச்சரிக்கை தன்மை இல்லாததனால் தீ விபத்துகள் நிகழ்கின்றன. இன்றைய நாகரிக உலகில் தீயின் பயன்பாடு மகத்தானது. அலட்சியம் மற்றும் தவறாக கையாளுவதால் பெரும்பாலான தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. சிறிது கவனம் செலுத்தினால் கூட இவற்றிலிருந்து பெரும்பாலானவற்றை தடுக்கவும் தவிர்க்கவும் முடியும். ஆதி மனிதன் நெருப்பை காடுகள் எரிவது, எரிமலை, இடி ஆகியவற்றின் மூலமாகவே கண்டிருக்க வேண்டும். துவக்கத்தில் பச்சை காய்கறிகள் பழங்களை உண்டு வாழ்ந்து அவனுக்கு நெருப்பின் தேவை இல்லாமல் இருந்தது. இறைச்சி உணவுப் பொருட்களின் நெருப்பில் சுடப்பட்டு அதன் ருசியை ஆதி மனிதன் அறிந்தது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்றாகவே இருக்கும். வாய்ப்புகள் அதிகம். இடம்விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருந்த ஆதி மனிதன் மனிதர்களுக்கு குளிர் பிரதேசங்களை நோக்கி இவர்கள் சென்றபொழுது தங்களை குளிரின் தாக்குதலிலிருந்து காத்து கொள்ளவும் நெருப்பு தேவைப்பட்டிருக்கலாம். இன்றைய மனித வாழ்க்கை தீயை ஆதாரமாக கொண்டே இயங்குகின்றது. வாழ்க்கை மிகவும் தேவைப்படும் பொருளாக நெருப்பு சில சமயங்களில் மிக பெரும் அழிவை உண்டாக்குவதாகவும் இருக்கிறது. தீ எந்தெந்த பொருள்களால் எப்படி உண்டாகிறது என்பதை அறிந்து கொண்டால் அதை கட்டுப்படுத்தவும் அணைக்கவும் எளிதாகும். பெரிய அளவில் சமையல் செய்ய அடுப்பை மூட்டும் போது முதலில் விறகு கட்டைகளை அடுக்கி அவற்றின் மீது சிறிதளவு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குச்சியால் நெருப்பை பற்ற வைப்பதை பார்த்திருக்கின்றோம். மண்ணெண்ணெய் எரிந்து அதிலிருந்து ஏற்படும் வெப்பம் விறகு கட்டையை ஏற்றுக்கொண்டு எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிவது தடைப்பட்டால் விசிறியால் வீசுவதை காணலாம். அடுப்பில் நெருப்பை உருவாக்க 3 பொருட்கள் தேவை. எரிபொருள், அதாவது விறகு, அதில் செலுத்தப்படும் வெப்பம், காற்று. இந்த 3 எது ஒன்றை நீக்கிவிட்டால் அல்லது தவிர்த்துவிட்டால் எரியும் நிகழ்ச்சி நடைபெறாது. எனவே தீயை அணைப்பதற்கு 3 முறைகள் கையாளப்படுகிறது. எரியும் பொருளின் அருகில் உள்ள தீப்பிடிக்க வாய்ப்புள்ள பொருள்களை அகற்றி நெருப்பு பெறாமல் தடுக்கலாம். எரியும் பொருளில் நீரை செலுத்தி அதன் வெப்பத்தின் வெப்பநிலையை குறைத்தல், எரியும் பொருளின் மீது காற்று படாமல் தடுத்தல் தீ விபத்துக்களை தவிர்க்கும் முறைகள். தீ பரவுவதை தடுத்தலும் தீயை விரைவாக அணைத்தலும் தீ சூழ்ந்த கட்டிடங்களில் உள்ளோரை மீட்டல், தீயினால் ஏற்பட்ட காயங்களுக்கு முதலுதவி அளித்தல் போன்றவை முக்கியமான நிகழ்வுகள். தீ 3 வகைகள். அவைகள் எரிந்து கரியாகும் தீ. இவற்றில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மரச்சாமான்கள், காகிதங்கள், வைக்கோல் போர் போன்றவற்றில் ஏற்படும் எரிந்து கரியாகும் தீயை அணைக்க அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். எண்ணெய் சம்பந்தமான தீயின் மீது தண்ணீரை ஊற்றினால் தண்ணீர் கனமானது என்பதால் தண்ணீர் அடியில் சென்று எண்ணெய் அதன் மீது பரவி வழிந்து தீ நாலாபுறமும் பரவும். எனவே எண்ணெய் சம்பந்தமான தீயை அணைக்க மண் அல்லது மணல் அதன் மீது வீசி எரிய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தீ எரிய போதுமான காற்று கிடைக்காமல் செய்து தீயை கட்டுப்படுத்தலாம். மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைக்க மின்சாரம் பாயாத பொருட்களை கொண்டோ மின்சாரத்தை துண்டித்தோ கட்டுப்படுத்தலாம். நாம் வகிக்கும் இடங்களிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குப்பை சேர விடுவது தீ விடுவது தீ விபத்திற்கு காரணமாகிறது. பழைய ஜாமான்கள், ஓட்டை மரச்சாமான்கள், கந்தல் துணிகள், பழைய காகிதங்கள் ஆகியவற்றை அவ்வப்போது அப்புறப்படுத்த வேண்டும். குப்பை கூளங்களை வீட்டிற்கு அப்பால் கொண்டு சென்று எரித்துவிட வேண்டும். குப்பை கூளங்களை அதிகமாக இருந்தால் குழி தோண்டி அதில் கொட்டி எரிக்க வேண்டும். எரித்த பிறகு தண்ணீர் விட்டு கிளறி பார்த்த பிறகே அங்கிருந்து செல்ல வேண்டும். மண்ணெண்ணெய், பெயிண்ட், பெட்ரோல் போன்ற எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் நன்கு மூடப்பட்ட டப்பாக்களில் வைக்க வேண்டும். அணைக்காத அடுப்புகளாலும் பாதுகாப்பற்ற விளக்குகளாலும் அதிக தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. திறந்த விளக்கை உபயோகிக்கும் போது அதன் மீது துணி போன்றவை பட்டு தீ விபத்து ஏற்படலாம். எரியும் விளக்கை படுக்கைக்கு செல்லும் முன் அணைத்துவிட வேண்டும். தாழ்ந்த கூரையுள்ள வீடுகளில் தீ விபத்திற்கான வாய்ப்பு அதிகம். வீடுகளுக்கு குறிப்பாக சமையல் அறைகளுக்கு கூரை போட இரும்பு தகடுகள், சிமெண்ட் தகடுகள் போன்ற எரியாத பொருட்களை பயன்படுத்த வேண்டும். பரன் போட பயன்படுத்தப்படும் மூங்கில் கம்புகளின் மீது களிமண்ணை கனமாக பூசி அதன் மேல் வெள்ளையடித்தால் தீ பரவாமல் தடுக்கலாம். சாலையோரங்களிலும் ரயில் பாதையின் அருகிலும் வைக்கோல் போர் போன்ற எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவற்றை அமைக்கக்கூடாது. பயணம் செய்வோர் அல்லது வழிப்போக்கர்கள் அணைக்காமல் எரியும் சிகரெட் பிடி துண்டுகளோ ரயில் என்ஜினிலிருந்து கிளம்பும் அனல் பொறியோ வைக்கோல் போரில் பட்டு தீ விபத்து ஏற்படலாம். புதிதாக அறுத்த வைக்கோலில் ஈரப்பசை அதிகம் இருக்கும். அதை போராக அமைத்தால் காலப்போக்கில் போர் தானாக எரிவதற்கு இதுதான் முக்கிய காரணம். வெப்பத்தை வெளியேற்றினால் இந்த அபாயம் குறையும். நடுவில் இடைவெளி விட்டு இரு பக்கங்களிலிருந்து வைக்கோல் போரை அமைத்தால் வெப்பம் வெளியேற முடியும். அந்த இடைவெளியில் உதிரி வைக்கோல்களை உதிரி வைக்கலாம். உதிரி வைக்கோல் வழியாக வெப்பம் வெளியேறிவிடும் என்றவரை வைக்கோல் போர் குட்டையாக இருப்பது நல்லது. வீடுகளில் ஏற்படும் பெரும்பாலான தீ விபத்துகள் சமையலறையிலும் மின்சாதனங்களை தவறாக கையாளும் போதும் ஏற்படுகின்றன. சமையலறையில் ஏற்படும் தீ விபத்துக்களை தவிர்க்கும் முறைகள்: அடுப்பின் அருகில் ஜாமான்களுள்ள அலமாரி அல்லது அடுப்பு இருப்பதை தவிர்க்க வேண்டும். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பொருட்களை எடுக்க முயல்வதை, உடை போன்றவை அடுப்பில் பட்டு தீ விபத்து ஏற்படலாம். இன்றைய சமையலறைகளில் மண்ணெண்ணெய் அடுப்புகளும் எரிவாயு அடுப்புகளும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. கவனக்குறைவால் சமையலறை தீ விபத்துகள் நிகழ்கின்றன. மண்ணெண்ணெய் அடுப்புகளில் இரண்டு வகை: திரி உடையது, காற்றழுத்தத்தால் இயங்குபவை. திரியால் எரியும் அடுப்புகளில் சில தினங்களுக்கு ஒரு முறை பர்னர்களை எல்லாம் எடுத்துவிட்டு திரிகள் அனைத்தும் சம உயரத்தில் உள்ளனவா என பார்க்க வேண்டும். சில சமயங்களில் குறைவான உள்ள திரிகள் மிகவும் லூஸாக இருக்கலாம், அல்லது திரியே இல்லாமல் ஓட்டையாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கும் நிலையில் ஸ்டவ்வை பற்ற வைத்தால் என்னவாகும்? ஸ்டவ்வில் உள்ள எண்ணெய் சூடேறி விரிவடையும். திரியில்லாத ஓட்டை வழியாக அல்லது குறுகிய லூஸான திரியை வெளியே தள்ளியபடி எண்ணெய் மேலே வந்து பற்றி எரியும். இதனால் ஸ்டவ் வெடித்து விபத்து நேரிட வாய்ப்புள்ளது. இதேபோல் காற்றழுத்தத்தால் இயங்கும் மண்ணெண்ணெய் அடுப்புகளில் காற்றை வெளியேற்ற சிறு துவாரம் சரியாக துடைக்காததால் அடைப்பட்டு போயிருக்கலாம். அடுப்பை பற்ற வைக்க முயலும் போது அதிகமான அளவு காற்று அழுத்த பின்னர் தான் இந்த விவரம் தெரிய வரும். பின்னர் தான் இந்த துவாரத்தில் சிறு ஊசி மூலம் அடைப்பை நீக்குவார்கள். இப்படி அடைப்பை நீக்கிய பின் மண்ணெண்ணெய் வெளியே வந்து கொண்டிருக்கும். அந்த வேளையில் தான் தீப்பெட்டி தீர்ந்து போயிருக்கும், அல்லது வைத்த இடம் மறந்து போயிருக்கும். உடனே அடுப்பை அப்படியே விட்டுவிட்டு தீப்பெட்டி தேடுவார்கள். தீப்பெட்டி வாங்க கடைக்கு போவார்கள். திரும்பி வருவதற்குள் மண்ணெண்ணெய் ஏகமாக பரவியிருக்கும். இது பற்றிய நினைவே இல்லாமல் அடுப்பை பற்ற வைக்க முயலும் பொழுது அந்த இடம் முழுவதும் தீப்பிடிக்கும். சில சமயங்களில் சூட்டினால் ஸ்டவ் கூட வெடிக்கலாம். அதிகமாக காற்றடிக்கும் பொழுதும் மிகுதியால் ஸ்டவ் வெடிக்க வாய்ப்பு உள்ளது. அடிக்கடி அடுப்பின் பாகங்களை பிரித்து சுத்தம் செய்ய வேண்டும். பழுது ஏதேனும் இருப்பதாக அறிந்தால் உடனடியாக அந்த பகுதியை மாற்றிவிட வேண்டும். எந்த ஸ்டவ்வாக இருந்தாலும் கொள்ளளவு விட சிறிது குறைவாக எண்ணெய் ஊற்ற வேண்டும். திரி அடுப்பாக இருந்தால் திரிகள் ஒரே மாதிரியாக நீளமும் கனமும் கொண்டவையாகவும் துளைகளில் இடைவெளியின்றி சரியாக பொருந்துபவையாகவும் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். காற்றழுத்தத்தில் இயங்கும் அடுப்பாக இருந்தால் மேற்குறிப்பிட்ட அடை நீக்கிவிட்டால் தாமதிக்காமல் ஸ்டவ்வில் உள்ள காற்றை வெளியேற்றிய பின்பே அவ்விடத்தை விட்டு நகருங்கள். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது எண்ணெய் தீர்ந்து போனால் எரிவதை அணைத்த பின்பே எண்ணெய் ஊற்ற வேண்டும். அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும் போதே அது வேறு இடத்திற்கு மாற்ற முயலக்கூடாது. சமையல் எரிவாயு அடுப்புகள் இப்போது அதிகமாக பயன்படுகின்றன. எரிவாயு அழுத்தத்தில் திரவ வடிவமாக்கப்பட்டு சிலிண்டரில் மூடியை திறந்ததும் அந்த அழுத்தம் விடுபட்டு எரிவாயு வெளியே வருகிறது. வாயு வடிவத்தில் வெளிவாவதை விட திரவ வடிவத்தில் கசிவது மிகவும் ஆபத்தானது. எப்போதும் சிலிண்டரை செங்குத்தாகவே வைக்க வேண்டும். எரிவாயுக்கு நிறமும் மனமும் கிடையாது. அதனால் கசிவு ஏற்பட்டால் தெரிந்து கொள்வதற்காக மெர்காப் பிடன்ஸ் என்ற இரசாயன பொருள் எரிவாயுவில் செலுத்தப்படுகிறது. இதுவே கசிவு ஏற்படும் போது ஒரு வகை நாற்றத்தை வெளிப்படுத்தி எச்சரிக்கை செய்கின்றது. இந்த வாயு காற்றை விட கனமானதாகையால் கசிவு ஏற்படும் போது தரைமட்டத்திலேயே பரவி நிற்கும். இச்சமயத்தில் சிறிய தீப்பொறி ஏற்பட்டாலும் உடனே தீப்பிடித்துவிடும். சிலிண்டர் வெடிக்கும் நிலையும் ஏற்படும். எரிவாயு சிலிண்டர் ஆபத்து நிறைந்தது என்பதில்லை. காலி சிலிண்டரில் காற்று நுழைந்தால் அது கூட வெடிக்கும் அபாயம் உண்டு. அதனால் சிலிண்டரை பயன்படுத்தும் போதும் சிலிண்டரின் வால்வுகளை மட்டுமின்றி ஸ்டவ்வின் மூடிகளையும் மூடி வைக்க வேண்டும். எரிவாயு அடுப்பை தரையில் வைத்துக் கொளுத்துவதை விட உயர்ந்த மேடையில் அமைத்துக் கொள்வது நல்லது. அடுப்பை பயன்படுத்தாத போது சிலிண்டர் வால்வுகளையும் பர்னர் குமிழையும் மூடி வைக்க வேண்டும். எப்போதும் முதலில் தீயை பற்ற வைத்த பின்பே பர்னரை திறக்க வேண்டும். சமையலறை கதவுகளையும் ஜன்னல்களையும் எப்போதும் திறந்து வைப்பது நல்லது. இரவு நேரங்களில் அறையை மூடி வைக்க நேர்ந்தால் காலையில் முதல் வேளையாக காற்றோட்டத்தை உண்டாக்கிய பிறகே அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். சமையல் வாயு அடுப்பை பற்ற வைக்கும் முன்பு அறையில் வாயு வாடை இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அவ்வாறு வாடையடித்தால் வாயு கசிய வாய்ப்பு இருப்பதாக கருதினால் சிலிண்டர் வால்வு மற்றும் பர்னர் குமிழை உடனே மூட வேண்டும். மின் பொத்தான்களை உடனே போடவோ அல்லது போட்டவற்றை நிறுத்தவோ கூடாது. சமையல் அறையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நன்கு திறந்து வைத்து வாயு வெளியேற வழி செய்ய வேண்டும். குளிர்சாதன பெட்டியை சமையல் அறையில் வைப்பது தீ விபத்திற்கு வழிவகுக்கும். நவீன சமையலறையில் நிகழும் தீ விபத்துகளில் பெரும்பாலானவை குளிர்சாதன பெட்டி விளைவு என தீயணைப்பு படையினர் கருதுகின்றனர். தீ விபத்துகளை தடுக்க படுக்கைக்கு செல்லும் முன் எரியும் நெருப்பு அல்லது எண்ணெய் விளக்குகளை அணைத்து விடுங்கள். பெட்ரோல் போன்ற எளிதில் தீப்பற்றும் பொருட்களை வீட்டில் சேகரித்து வைக்காதீர்கள். பட்டாசுகளை வீட்டிற்கு வெளியவே வெடியுங்கள். ஆடையில் தீப்பற்றி கொண்டால் அதை அகற்ற முயலக்கூடாது. அப்படியே தரையில் படுத்து வேகமாக உருள வேண்டும். செயலிழந்து நின்றுவிடவோ இங்கும் அங்கும் ஓடுவதோ கூச்சலிடுவதோ கூடாது. தீப்பற்றியவர் அருகில் நீங்கள் இருந்தால் அவரை கீழே தள்ளி உருட்ட வேண்டும். தீ விபத்து நேரும் போது தீப்பற்றியவர் மீது ஒரு கம்பளியையோ கனத்த போர்வையோ அல்லது கோணிப்பையோ சுற்றி உருட்டுவதால் தீ அணைந்துவிடும். இவ்வாறு செய்வதனால் உடலில் தீயினால் ஏற்பட்ட சேதம் அதிகமாகவே இருக்கும். இம்மாதிரி நேரங்களில் தீக்காயங்கள் பட்ட இடங்களை தண்ணீர் படும்படி வைத்திருந்தால் உடல் சூடு குறைந்து அதனால் உடலுக்கு ஏற்படும் சேதமும் வலியும் குறையும். தண்ணீர் ஊற்றினால் சீல் பிடிக்கும் என பல பேர் நினைக்கிறார்கள். இந்த கருத்து மிகவும் தவறானது. தீப்பற்றி கொண்டால் பாதிக்கப்பட்டவர் மீது தண்ணீர் கொட்டக்கூடாது என்றும், அப்படி செய்தால் கொப்பளங்கள் தோன்றும் எனவும், அதனால் விபத்திற்கு உள்ளானவர் உடல்நிலை மோசமாக பாதிக்கக்கூடும் எனவும் பலர் கருதுகின்றனர். இந்த கருத்தும் தவறானதே. தோலின் அடிப்பாகத்தில் இருந்து ஒரு வகை திரவம் கசிந்து கொப்பளங்கள் தோன்றுகின்றன. கொப்பளங்கள் தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறி. அம்மாதிரியான தீக்காயங்கள் விரைவில் குணமாகும். தண்ணீர் ஊற்றுவதால் தண்ணீர் தீயின் வீரியத்தை குறைத்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. தண்ணீர் தோலை குளிர்ச்சிப்படுத்துகிறது. எரிச்சலோடு கூடிய வலியை குறைக்கிறது. நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்விலே இதுவரை தீ விபத்துக்களை தடுப்பது எப்படி என்ற டாக்டர் கலவை முபாரக் அலி அவர்களின் புத்தக மதிப்புரை கேட்டீர்கள். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீ விபத்துக்களை தடுப்பது எப்படி புத்தக மதிப்புரையின் பகுதி 37 கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.